ಭವಃ ಸುಂದರ ಸುಂದೋ ರತ್ನ ಹಸ್ತು ಲೋಚನ ಅರ್ಕೋ ವಾದನ ಶೃಂಗಿ ಜಯಂತ ಸರ್ವ ವಿಜಯಿ ಸುವರ್ಣ ಬಿಂದು ರಕ್ಷೋಭ್ಯ ಸರ್ವಾಗೀಶ್ವರೇಶ್ವರ ಮಹಾರಥೋ ಮಹಾಧರ್ತೋ ಮಹಾಭೂತೋ ಮಹಾನಿಧಿ. ಭಗವಂತನ ನಾಮಗಳು ಪರಮ ಪವಿತ್ರಮಾನ ನಾಮಗಳು. ಭಗವಾನ ನನಸ ಮಾತ್ರದಿನಾಲ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಇರ್ಕ ಕೊಡಗಿದಾನ ಎಲ್ಲ ತೂಯ ಎಣ್ಣಗಳನ್ನ ಪೋಯ್. ಪರಮ ಪವಿತ್ರಮಾಹ ಮನಸ್ಸಾಹು. ಭಗವಾನುಡಿಯ ಸ್ವರೂಪ ಶಾಸ್ತ್ರಗಳ ಚೆಲ್ಲುಬಳು ಹರಿರ್ ಹರತಿ ಪಾಪಾಲಿ ದುಷ್ಟ ಚಿತ್ತೈರಪಿ ಸ್ಮೃತ. ಅವರುಡಿಯ ನಾಮಕಳ ನನಚ ಮಾತ್ರನಾಲೆ ಎಲ್ಲ ಪಾಪಗಳೂ ಹೋಗು. ಎಷ್ಟ ಸ್ಮರಣ ಮಾತ್ರೇಣ ಬೇರೆ ಒಣ್ಣು ಮಣ್ಣ ಸ್ಮರಿಚ ಬೋರು ಬಾಕಾಲ ಚೊಲ್ಲವೂ ಮೇಂಡ ಅದು ಸ್ಮರಿಚ ಬೋರು. ಅಪ್ಪಡಿಪಟ್ಟದಾನ ಭಗವಾನುಡಿಯ ದಿವ್ಯಮಾನ ನಾಮಕಳ್ಳ. ಒಂದು ನಾಮ ಅರ್ಕಹ ಅಂದ್ರೆ ನೇತು ಸುಲೋಚನ ವರೆಗೆ ಪಾತ್ರ ಅಳಹಾನ ಕಣ್ಗಳೆ ಉಡೆಯವರ್ ಅಳಹಾನ ಪಾರ್ವೆಯುಡೆಯವರ್ சொன்னோம். அதற்கு அர்க்கஹா உலகத்துல எல்லோராலையும் பூஜிக்கப்படுகிறார். எல்லோராலையும் எப்படி பூஜிக்கப்படுகிறார்? மன சந்தோஷமா. சில பேரை பூஜை பண்ற வேற வழியிலேயே கடனேன்னு உத்தியோகத்தில் நமக்கு பிடிக்காத ஆபீசரா இருந்தா என்ன பண்றோம்? குட் மார்னிங் சொல்லித்தான் ஆகணும். என்ன பண்றது? கடனேன்னு சொல்றேன். அது போல இல்லை, எல்லோரும் சந்தோஷமாக பகவான ஆராதிக்கிறார். யார்? நீங்களும் நானும் மட்டும் இல்ல, பிரம்மாதி தேவதைகள் உட்பட. ஏன்? உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் அவளுடைய செயலை செய்வதற்கு உள்ள அவள் இருக்கணும். நீங்க கண்ணால பார்க்கணும், காதால கேட்கணும்னு உள்ளோரும் ஒரு சைத்தன்யம் இருந்தா தானே நடக்கும். சக்தி இல்லாத போன நீங்க என்ன பண்ண முடியும்? மனுஷனுக்கு ஏதோ ஆகாரம் சாப்பிடுறான், உட்கொண்ட ஆகாரமானது ஜீரணமாயி அதுகளுக்கு சக்தியை கொடுத்து எல்லா செயலும் பண்றதுக்கு வேண்டியதான ஒரு திறமையை கொடுக்கிறார் பார்த்தீங்களா. அந்த திறமை நமக்கு மட்டும் இல்ல, உலகத்தை படைக்கக்கூடியதான திறமை பிரம்மதேவருக்கு வரணும், உலகத்தை அழிக்கக்கூடியதான திறமை பரமேஸ்வரனுக்கு வரணும். இப்படி எல்லோருடைய சரீரத்திலையும் இருந்து கொண்டு அவாவா என்னென்ன செயல்களை பண்ணணுமோ அதுக்கு தகுந்ததான திறமையை கொடுத்து அத்தனைக்கும் இல்லாம அவன் மனசுல ஒரு சந்தோஷத்தை கொடுத்து மனசுல ஒரு நிறைவு இருந்தார்னா எல்லா காரியத்தையும் நல்லா பண்ண முடியும். அந்த நிறைவையும் அவர் கொடுக்கிறார். அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? நீங்க அவரை நினைக்கணும். நம்ம மனசுல அவர் கொஞ்சம் இடம் கொடுக்கணும், அது போறோம். அதனால எல்லோராலையும் அவர் துதிக்கப்படுகின்ற காரணத்தினால் அவருக்கு அர்த்த பூஜாயாங்கிற தாது. அதுக்கு மேல கர்மணி கஞ்சபுரத்தை வந்து சஜவுன்னு ஒரு சூத்திரத்தினால குத்துவம் வந்து அர்க்கஹான அர்ச்ச பூஜாயாங்கிறது எல்லோராலையும் பூஜிக்கப்படுகிறவர் அப்படிங்கிற அர்த்தம். எல்லோரும் அவரை பூஜிக்கிறார் சார், நன்னா இருக்க. அவர் என்ன பண்றாரு எல்லோருக்கும்? அதான் வாஜசனஹா அர்க்கோ வாஜசன சுருங்கி வாதம்னா அன்னம்னு அர்த்தம். எல்லா பிராணிகளுக்கும் அன்னத்தை கொடுக்கிறார். அந்த அன்னமாவது யாராவது ஒரு பிராணி ஆகாரம் இல்லாம பிராணை விட்டான்னு இருக்கோம். அப்பப்ப பேப்பர்ல ஸ்டார்வேஷன் டெத்துன்னு போடுறானே தவிர அவளுக்கு ஏதோ கிடைச்சிருக்கு. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? நமக்கு எதை கிடைச்சிருக்கோ அதை விட அதிகமா வேணும்னு நினைக்கிறோம். சாதாரண ஆகாரம் இருந்தா போறாது, ரசம் சாதம் இருந்தா போறாது. நமக்கு வக்கடையா அத்தனை நாலு கரை அஞ்சு கூட இதெல்லாம் வேணும்னு நினைக்கிறோம். அதனால என்ன ஆறுது? நமக்கு இல்லைங்கிற ஒரு மனப்பான்மை வருது. சாதாரணமாக நமக்கு எதை கிடைச்சதோ அதை பகவானுக்கு நிவேதனம் பண்ணி நம்ம படி சாப்பிடணும்னு ஆரம்பிச்சா மனசுக்கும் சந்தோஷமா இருக்கும். நீங்க உட்கொள்ளக்கூடியதான பதார்த்தம் சரீர ஆரோக்கியத்துக்கு மட்டும் இல்ல, மன சந்தோஷத்துக்கும் ஏற்படும். அதனாலதான் மன சந்தோஷமா ஏற்படணும்ங்கிறதுக்காகவே நிம்மதியா சாப்பிடணும், அவசரமா சாப்பிடுறது அப்படின்லாம் பண்ணக்கூடாது. அந்த சமையல் பண்ணும்பொழுது பகவான் நாமாவை சொல்லிண்டே சமைக்கணும். காவல் எழுந்துக்கும்பொழுதே இந்த மார்கழி மாசம் பஜனையோடு எழுந்துக்கிறாரோ இல்லையோ பகவான் நாமாவை சொல்லி அந்த சூரியோதயத்துக்கு முன்னால அவரை பூஜை பண்ணிவிட்டு சுட சுட பொங்கல் சாப்பிட்டு, என்ன வெளியில குளிரா இருக்கும் இல்லையா, சுட சுட பொங்கல் சாப்பிட்டு அது வரைக்கும் அந்த மனசுல பகவானையே நினைச்சுட்டு, அதுக்கப்புறம் எல்லா காரியங்களும் பண்ணி நிம்மதியா நம்ம சாப்பிடணும்னு இருக்கு. இந்த சாப்பாடு ஆகாரம் நிம்மதியா உட்கொண்டோமே ஆனால் மனசு நிம்மதியை பெறும். அன்னமயம் மிதோம்ய மனஹா ஆபோமய பிராணஹா தேஜோமயி வாத்து சொல்லு. அன்னமயம் மிதோம்ய மனஹா, உங்க மனசானது எப்படி இருக்கணும்ங்கிறது நீங்க உட்கொள்ளக்கூடியதான ஆகாரத்தை பொறுத்து இருக்கு. அது ரஷ்யா ஸ்னிக்தாஹா, ஸ்வீட்டு ரசத்தோடு இருக்கக்கூடியது, அப்படி ஒன்னொன்னு ஒன்று பற்றுபதலோடு இருக்கக்கூடியதான ஆகாரங்கள் இவைகள்லாம் நீங்க சாப்பிட்டேன்னு வச்சுங்களேன், மனசுல சத்துவகுணம் வளரும். சத்துவகுணம் வந்தா ஞானம் வளரும், சுகம் இருக்கும். நன்னா படிக்கிறான் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், அந்த ஆகாரமும் நன்னா இருக்கணும். இப்படி சாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்கு. அப்படி எல்லோருக்கும் ஒரு ஆகாரத்தை கொடுத்துட்டு தான் இருக்கார் பகவான். நமக்கு அது வேணும் இது வேணும் நம்ம நினைக்கிறவை தவிர எல்லோருக்கும் அப்பப்ப அவ தகுந்த கொடுக்குற அவளுடைய பிராரத கர்மாக்கு தகுந்த போலயும் இருக்கு. ஆனா யாருக்கும் ஆகாரமே இல்லையேங்கிறது கிடையாது. உங்களுக்கு மட்டுமல்ல, பூச்சிகளுக்கு முழு கூண்டுக்கு அத்தனையும் கொடுத்துட்டு இருக்காருமே, அத்தனையும் ஏதோ சாப்பிடறதே ஏதோ வாழ்ந்துட்டு தான் இருக்கு உலகத்துல இல்லாம இல்லையே. ஆனா என்ன, நமக்கு அது வேணும் இது வேணும், வெள்ளிக்கிழமைன்னா அம்பாளுக்கு சக்கரை பொங்கல் வேணும், வடை வேணும், உங்களை வந்து கேட்காது. ஆனா நம்ம அது விசேஷமா சொல்லிட்டு இருக்கோம், அது வேணும் இது வேணும். இன்னைக்கு நம்ம நியூ இயரே கிடையாது, ஆனா எல்லோரும் பாருங்க எல்லா ராத்திரியும் பாயசம் என்ன கொண்டு வந்து நீங்க பாயசத்தை வச்சு சாப்பிடுங்க. நான் வேண்டாம்னு சொல்லல, பகவான் நிவேதனம் பண்ணி சாப்பிடுங்க. ஆனா விவகாரம் புது வருஷம்னு ஏன் சொல்றீங்கன்னா, எங்க வல நமக்குன்னு ஒரு வருஷம் இருக்கு அதுல கொண்டாடுங்க, வேண்டாம்னு சொல்லல. இந்த இது கொண்டாட வேண்டாம் சொல்லல, பாயசம் சாப்பிடுங்க, சக்கரை பொங்கல் வச்சுங்க, எல்லாம் பண்ணுங்க. ஆனா புது வருஷம்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. இப்படி விசேஷமாக எல்லோருக்கும் உலகத்தில் இருக்கிற சகல பிராணிகளுக்கும் அன்னதாதாவா இருக்கிறதா தேவ அவர் தான். அதனால அவருக்கு வாஜசனஹ, வாஜம் அன்னம் அர்த்தினாம் சதோதி, எல்லோருக்கும் அன்னத்தை தருகிறார். அதனால அவருக்கு என்ன பேரு, வாஜசனஹா ததாதீதி வாஜசனஹா. அதுக்கப்புறம் பகவானுக்கு சுருங்கின்னு பேரு. இந்த சுருங்கின்னு என்ன, கொம்புள்ளவன் அர்த்தம். சாதாரணமாக தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல வச்சுட்டு இருப்பா, ஏன்னா அவருக்கு கொம்பு இருக்கோ அப்படின்னு. இது கொம்பு இருக்கோன்னு விலட்சணமானவன் அவர் அர்த்தம் அவ்வளவுதான். ஏன்னா அவர் அவ்வளவு பெரியவரா, அவருக்கு கொம்பு இருக்கோ தலையில அப்படின்னு கேட்பார். அந்த கொம்பு இருக்கோன்னு கொம்புள்ளவன் ஒருத்தர் இருக்க, யார, எங்க மகாவிஷ்ணு. எது சார் அவருக்கு கொம்புன்னார், அவர் வரகாவதாரம் பண்ணினார். அந்த வரகாவதாரத்துல பூமியே அப்படியே கீழே இருந்து அப்படியே சமுதிரத்தை கொண்டு வந்திருக்கார். வணிகர் பிரம்மதேவர் உலகங்கள்லாம் படைச்சார், எல்லா உலகங்களும் இருக்கு, அதாவது இயற்கை யாகங்கள்லாம் பண்ணி சௌக்கியமா இருந்துட்டு இருக்கா. கொஞ்ச நாளா இருந்தா போதா இருந்து இவர் யாகமும் நடக்கலையே, ஒரு பூஜையும் நடக்கலையே, தேவதைகளுக்கு ஒண்ணும் வரல, அவளுக்கு யஜ்ய பாகம் ஒண்ணும் வரல. அப்ப தேவதைகள் பாக்குறா என்னாச்சுன்னு, உலகத்துல யாருமே பூலோகத்துல யஜ்யமாகம் பண்ணலையே, இவ வேலிகள்லாம் பண்ணி அவளுக்கு கொடுத்தாதான் அங்கே ஆகாரமாகும், அது என்னாச்சு, யாருமே பண்ணலையே என்னாச்சுன்னு பார்த்தா பூமியே காணும். ஏதோ பென்சில் காணாம போகும், ரப்பர் காணாம போகும், அதுல பூமி காணாம போயிடுதுன்னு எப்படி சார் இருக்கும். உலகம் முழுக்க பார்த்தா வெறும் ஜலம் தான் இருக்கிறது, பிரளயம் பயோதி ஜலே, பூமியே காணும், என்னடா பண்றதுன்னு தெரியல. பிரம்மதேவர்கிட்ட போய் முறையிட்டா, அவ என்ன பண்ணினா, அவனுக்கு என்ன தெரியும், படைக்கதானே தெரியும், படைச்சது காணாம போயிடுச்சு என்ன பண்றது. மாவட்ட போனார், மாவட்டம் சொன்னார், ஒண்ணும் கவலைப்படாதீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு. அவர் சமாதியில பார்த்த இந்த பூமண்டலத்தையெல்லாம் பாயாட்டம் சுருட்டி கிரண்யாட்சன் ஒருத்தர், அவர் சமுதிரத்துக்குள்ள உட்காந்து எந்த தமிழ்ல வச்சுட்டார் பாருங்க. யாரோ மனுஷங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆசை இருக்கும், ஏதோ இன்னொருத்தருக்காக நமக்கு வேணும், நம்ம எல்லாத்தை விட பணக்காரனா இருக்கணும், இவ்வளவுதான் இருக்கு அவனுக்கு ஆசை. என்னடா, உலகம் முழுக்க எனக்கே ஆனும், வேற யாருக்கும் இருக்கப்படாது அப்படிங்கிற ஒரு ஆசை எல்லாத்தையும் மடிச்சு உள்ள வச்சுட்டார். பூமி காணும் சரியா போயிடும். அப்படி இருக்கிற காரணம் மகாவட்டம் ஒரு க்ஷணம் என்ன பண்ணார், பிரம்மதேவனுடைய மூக்குல இருந்து ஒரு தூமம் தும்பினார். அங்க மூக்குல இருந்து சின்ன சைஸ்ல ஒரு வராக பன்னியாவது ஏற்பட்டது. அது அங்கிருந்து கீழே விழத்துக்குள்ள தபேல் வளர்ந்ததுக்குள்ள யானை சைஸுக்கு வளர்ந்ததும் அவ்வளவு வேகமா வளர்ந்ததுங்கிறது பாகவதத்துல. அப்படியே நேரா கீழே போயிருந்தார். வேல ஜாதத்துக்குள்ள போனார். வேற போன சத்தத்துக்கு அந்த ஹிரண்யாட்சன் அவன் பார்த்தான். அவன் என்ன பண்ணினான், சண்டைக்கு வந்துட்டான். யாரப்பா இப்படி, நான் இருக்கிற காலத்தை என்னை விட சத்தம் பண்ணிட்டு சமுதிரத்தை குதிக்கிறது யார் அப்படின்னு நினைச்சுட்டு வெளியில சண்டைக்கு வர வந்ததுமே இவன் ரெண்டு பேருக்கும் சண்டை வந்தது. அதுல அந்த ஹிரண்யாட்சனை கொண்டுட்டு அந்த பூமியை தன்னுடைய மூக்குல இருந்து எடுத்து வெளியில கொண்டு வந்துட்டார். ஆதி வராக ஸ்வரூபம் அப்படின்னு பேரு. அதே போலயே பிரளய காலத்துல பிரபஞ்சம் முழுக்க எங்கேயும் ஜலமாயிடுறது. இப்ப ஜலமாகும் பொழுது என்ன பண்ணினார், இந்த வேதங்களை ரட்சிக்கணும், அதே போலயே சப்தர்ஷிகளை ரட்சிக்கணும். ஏன்னா மறுபடியும் அடுத்த சுருஷ்டி வரணுமே, அதற்காக ஒரு ஓடத்துல இவாள்லாம் வச்சுண்டு அப்படி வர வந்து எங்க அந்த குருவாயூர்னு ஒரு இடம் இருக்கு பாத்தீங்களா, அங்க கொண்டு வந்து நிறுத்தினாராம். அந்த மீன் மீனாவதாரம்னு சொல்லல, அந்த மீனாவதாரத்துல அவ அந்த மீனுக்கும் ஒரு கொம்பு இருக்கு. அந்த கொம்பை பிடிச்சுண்டு அப்படியே அதை கொண்டு வந்து அங்க நிறுத்தின. அதான் அந்த இடத்துல அதான் குரு அங்க இருக்க, இந்த வாயு அங்க இருக்க, இவ ரெண்டு பேருந்து சேர்ந்ததுனால்தான் குரு வாயூர் குருவாக புராதீஸ்வரர் அப்படின்னு. அதற்கு பிறகு அங்கே மகாவிஷ்ணுடைய ஒரு ஸ்வரூபம் ஏற்பட்டதாகவும் சாந்திரானந்தாபோதாத்மகம் அனுபமிதம் காலதே ஜாவதிபியாம் நிர்முக்தம் நித்தியமுக்தம் நிகமசதசஹஸ்ரேண நிர்பாஸ்யமானம் அஸ்பஷ்டம். ஸ்பஷ்டமா இல்லையா வரும் அங்கே பிரளய காலத்தில் எப்படி இருக்கான், ஆனா ஸ்பஷ்ட மாத்திரே புனருரு புருஷார்த்தாத்மகம் பிரம்ம தத்துவம், எல்லோருக்கும் புருஷார்த்தத்தை கொடுக்கக்கூடியதான பிரம்ம தத்துவம் தத்தாவத் பாதி சாட்சாத் குரு பவனபுரே. அந்த பாக்கியம் ஜனானாம், நீங்க பண்ணினதான பாக்கியம்னே. இந்த ஜென்மால மாநில பிரிவு எடுத்திருக்கேன், ஒரு தரம் போய் குருவாயூர் பார்த்துட்டு வரோம், சுவாமிய பார்த்துட்டு வரோம், அவ்வளவு அழகுன்னு சொல்ற. காரணம் என்ன தெரியுமோன்னா, நம்ம புண்ணியங்கள்லாம் சேர்ந்து அங்கே இருக்கான். நீங்க இல்லைன்னா மனுஷாளுக்கு புண்ணியம் எதுங்கிற பட்டத்திரி. அப்படி அந்த வாமன அவதாரத்திலையும் மீன் அவதாரத்திலையும் மத்ய அவதாரத்திலையும் வரஹ அவதாரத்திலையும் பூமியை காப்பாற்றின ஸ்வரூபம் ஆகியால் அவருக்கு சுருங்கி அதாவது கொம்புள்ளவனோன்னு சொன்னா யாரு, மகாவிஷ்ணுக்கும் கொம்புண்டு இருக்கு அப்படின்னு. பிரளயாம்பதி சுருங்கவன் மத்ய விசேஷ ரூபா சுருங்கி, பிரளய காலத்துல கொம்பு கொம்போட இருந்து மத்ய விசேஷ ரூபமா இருந்தார் சுருங்கி. மத்வத்தையோ அதிசாயனே இதி இனி பிரத்யா, இதென்ன கொம்புடையவர். சாதாரணமா மீனுக்கு கொம்பு இருக்காது, ஆனா முள்ளுதான் இருக்கும். ஆனா இந்த மீனுக்கு என்னென்ன கொம்பு இருக்கு, வரக அவதாரத்துல மூக்கில் முன்னால ஒரு கொம்பு இருக்கு. இதெல்லாம் என்ன க்ஷேமத்துக்கு அறிகுறி. நாராயண பாஸ்கரத்திலே ஸ்ரீமத் பாகவதம் எழுதணும்னு ஆரம்பிச்சார், மனசுல நினைச்சுண்டார். எங்கே மீன்ல இருந்து ஆரம்பிங்கோன்னு ஆரம்பிச்சு அங்கிருந்து ஆரம்பிச்சிருக்கார். அவதாரங்கள்ல மத்ய கூர்ம வராக, அதுக்கு முன்னால ஸ்ரீமத் பாகவதாதி கிரந்தங்கள்ல 28 அவதாரம் சொல்வோம். இங்க என்ன மீன்ல இருந்து ஆரம்பிக்கும், அங்க இருந்து ஆரம்பிச்ச அப்படி சகல க்ஷேமம். அதனால இந்த மத்ய அவதாரம் வரக அவதாரம் உபாசனா மார்க்கத்துல முதல் முதல்ல வரக அவதாரத்தினுடைய தோற்றம் காணித்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்றான். அவளுடைய சுரூபத்துல அப்படி அந்த வரக அவதாரம் என்ன பண்றது, அதனுடைய சரீரமே புண்ணியமா, சரீரத்தில் இருக்கக்கூடியதான ஒவ்வொரு ரோமமும் ஒவ்வொரு யஜ்யமா, யஜ்ய ஸ்வரூபமாக யஜ்ய வராக மூர்த்தின்னு சொல்லணும். அப்படி வராக அவதாரம் தோணிச்சுன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றது சாஸ்திரம். அப்படி சுருங்கி பகவான கொம்பனுங்கிற இந்த கொம்பன் எங்க இருந்து வந்தது, இங்க இருந்து வந்தது. மத்வர்த்தியா அதிசாயனே இனி பிரத்யா, இப்படி நமக்கு இது தோணிச்சுன்னா அடுத்தது என்னன்னு, மனுஷியாளுடைய சத்ருக்களை எல்லாம் கொண்டு விடுறார் அவர். அதனால அவருக்கு என்ன பேரு, ஜெயந்தா. இந்த ஜெயந்தன் பேர் நார்த் இந்தியால ரொம்ப பேர் வச்சுட்டு இருப்பார். நம்ம ஊர்ல அது அவ்வளவு தூரம் பிரபலம் இல்லை. இந்த ஜெயந்தகாங்கிற பேரு உத்தரதேசத்துல வச்சுட்டு இருக்க. இந்த ஜெயந்தன் யாருன்னு, சத்ருக்களை ஜெயிக்கிறவர். சத்ருக்கள் யாரு, நம்மளை விரும்பாதவா, நம்மளோட சண்டை போடுறவா, அபிப்பிராய வேதம் இருக்கிறவா நம்ம சத்ருக்கள்னு சொல்றோம். ஆனா நிஜமா சத்ரு யார் தெரியுமான மனுஷனுக்கு, நம்ம மனசுல இருக்கக்கூடியதான காமாதிகள். காமயேஷ குரோதயேஷ ரஜோகுண சமுத்பவ மகாசனோ மகாபாப்மா வித்யேன மிக வைரிணம், சோ சத்ருனா வேற யாரோ நினைக்காதீங்க, நம்ம மனசுல அது வேணும் இது வேணும் இது வேணும் ஒரு ஆசை இருக்கு பாருங்க. சின்ன குழந்தைகளா இருக்கிறப்ப லாலி பாப்பிலிருந்து ஆரம்பிச்சு வயசான 85 வயசு தாத்தா எனக்கு ஐஸ்கிரீம் வேணுங்கிற என்ன பண்றது, எப்ப ஒரு நாள் வேணா போனா போறதுன்னு சொல்லலாம், டெய்லி வேணும்னு கேட்டா தான் வம்புன்னு. ஜனங்களுக்கு இது வேணும் அது வேணும் இந்த ஆசை இருந்துட்டே இருக்கு பத்தில, ஆசையோட இருந்தா போறாத. அந்த ஆசையானது கிடைக்கலன்னா அது குரோதமா மாறுறது. நமக்கு கிடைக்காம யாரு விட்டானா ஒரு விட்டனா பாரு ஒரு செய்து பார்த்துக்குவேன் அப்படிங்கிற பார்த்தீங்களா, அது இருக்கப்படாது. அதனால இந்த காமம் குரோதம் லோபம் என்னுடைய காசு ஒரு பைசா செலவாகப்படாது, மேல மேல வளர்ந்துட்டே இருக்கணும். மற்ற வாழ்க்கைய காசு செலவாயிட்டே இருக்கணும், மற்ற வாழ்க்கைய காசு தான் நான் வாழணும் இப்படின்னு நினைக்கிறவா இருக்கிறதுல. இது நம்ம ஊர்ல இப்ப தோன்றது இல்லை, ஆனா அவ பண்ணக்கூடியதான செயல் அப்படிதான் இருக்கு. வெளியில பார்க்கும் போது அவன் ரொம்ப தாராளமா செலவு பண்றா போல இருக்க பாருங்க. இந்து பேப்பர் முழுக்க பாத்தீங்கன்னா நியூ இயர் சேல்ங்கிறான். அதுல என்ன என்ன வாங்கணும் தெரியல, எல்லாமே இருக்கு. இருந்தாலும் வாங்காமதான் டச் பண்ணிட்டு இருக்கான் ஜனங்களுக்கு பாருங்க. 50% ஆஃபருங்கிறான். எனக்கு புரியல, இத்தனை நாளா ரெண்டு மடங்கு வித்து வச்சுதானே வித்தன் இருக்கேன். அவன் இல்லைன்னா இப்ப 50% ஆஃபர்ல அவனுக்கு அதையும் வித்தானா அவனுக்கு லாபம் இல்லாம நஷ்டத்துக்கு யாராவது பண்ணுவானா? அவன் வேலைக்காரர்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டாமா, பொருள் கொடுக்க வேண்டாமா? ஆனா நம்ம எல்லாம் படிச்சவாதான், யாரும் குறைச்சல் இல்லை. அவன் எக்கனாமிக்ஸே படிச்சிருக்கான், ஆனாலும் ஏதோ ஒரு 50% ஆஃபர்ல ஏமாந்து போய் வாங்குறான். என்ன சுவாமி சொல்றது, இவளை ஒண்ணுமே சொல்ல முடியல. விவகாரம் என்ன, அவளுக்கு ஏதோ ஒண்ணு காமிச்சா ஏதோ சுலபமா குறைச்சதா விலைக்கு வர்றதுங்கிற ஒரு அபிப்பிராயத்துல வாங்கிவிடுறா விவகாரம் முழுக்க. இதான் லோபம்னு சொல்றேன். நமக்கு லோபம் இல்லையே, நம்ம சாதாரணமா தான் இருக்கோம், எல்லாருக்கும் தானமா கொடுக்கறோமே அப்படி இருக்கமே நினைக்கிறோம். ஆனா நம்ம மனசுல லோபம் இருக்கா இல்லையான்னு பாத்துக்க வேண்டாமா? பார்த்து எல்லாம் தெரியும். மதம் எனக்கு சமானமா யாராவது இருக்கானா? நான் என்ன படிச்சிருக்கேன், என்ன பண்றேன், ஒவ்வொரு விவகாரத்தையும் நான் தான் எல்லாத்தையும் வசதி, என் மாதிரி பேசுறதோ என் மாதிரி எழுதுறதோ என் மாதிரி பழகிறதோ ஒத்தராலையும் வர முடியாதுன்னா அப்படின்னு ஒவ்வொருத்தம் வச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இவைகளோட இன்னொன்னு மோசம், மாத்சரியம். மாத்சரியம்னா என்னன்னா இன்னொருத்தர் நன்னா இருந்தா அது பொறுக்கல, வயிறு வெடிச்சு போறது. அவாத்துல ஒரு அழகான டிவி இருக்குன்னு பார்த்துட்டேன்னா போறோம், ராத்திரி எல்லாம் ஆத்துல தூங்குறது இல்ல மாமி. என்னடா அவ்வளவு நன்னா இருக்கே அவாத்துல, என்ன பிக்சர் கிளாரிட்டி, என்ன சின்ன இருக்கு, ஆஹா சவரோட சவரா இருக்கே. நம்ம டிவி இங்க இருந்து அங்க வரைக்கும் பீமசேன நாட்டம் இருக்கே, அது பாக்கிறது எவ்வளவு நன்னா இருக்கு. அந்த ரிமோட்டே கையிலயே வச்சுட்டு இருக்கான் போல இருக்க. இத்தனையும் அது என்ன, நம்ம ஆத்துல இருந்தா அது வசதி இல்ல, இன்னொருத்தர் ஆத்துல இருந்தா அவன் ஆத்துல இருக்கேங்கிற ஒரு கவலை. என்ன பண்றது, இதான் அசூயான்னு மாத்தரியம். வயறு வெடிச்சு போறது பாருங்க, இன்னொருத்தர் நன்னா இருந்தா. இது சாதாரணமானதுக்கு இல்ல, ஜட பதார்த்தங்களுக்கு இருக்குங்கிற கவி. மாம்பழத்தை போற்றினா வாழைப்பழம் அப்படியே சாஞ்சு கோணலா போயிடுதான், பலாப்பழம் வந்து மேல முள்ளு முள்ள போயிடுதான், தேங்காய் வந்து அப்படியே ஜலமா போயிடுதான். ஏண்டா நீங்க எல்லாம் மாம்பழத்தை ஸ்தோத்திரம் பண்றல, மாம்பழத்தை ஸ்தோத்திரம் பண்ணி ஏதோ அது நன்னா இருக்க ஸ்தோத்திரம் பண்ண போறேன். இவைகளுக்கு எல்லாம் ஏன் சார் அவ்வளவு நேர், அதான் வயது கிருணி பழம்னு இருக்கு, அது டமான வயலை வெடிச்சுட்டான். காரணம் என்ன, இந்த அசூயி. அது அங்கே சொல்றது இல்ல, நம்ம கிட்ட அந்த தோஷங்கள்லாம் இருக்குன்னு பார்க்கறதுக்காகத்தான் கவிகள் சொல்றான். இன்னொருத்தர் சௌக்கியமா இருந்தா ஏதோ ஜென்மாந்திரத்துல பாக்கியம் பண்ணினா பகவானுக்கு துளசியை போட்டால் அவர் பாதங்கள்ல பரமேஸ்வரன் தலையில அவருக்கு வில்வத்தை வச்சார் சௌக்கியமா இருக்கார் இருக்கட்டும்னு நினைக்க மாட்டாரே. ஐயோவன் சௌக்கியமா இருக்கேன்னு சொல்றதே ஐயோன்னு ஆரம்பிக்கிறான். இவாள் தான் சத்ருக்கள், இவாளை ஜெயிக்கணும்னா நம்மளால ஜெயிக்க முடியல. காரணம் என்ன தெரியுமோனா, நம்ம மனசே இந்த தோஷங்களோட கூடி இருக்க. அப்ப இந்த தோஷங்களை விட நம்ம மேல வரணுமையானால், நம்ம மனசு ஜெயிக்கணுமையானால் என்ன பண்ணணும், இந்த மனசுக்கு மேல இருக்கக்கூடியதான ஒரு தெய்வத்தை பிடிச்சிடணும். இதை விட வசதியா இருக்கக்கூடியது அந்த பரம்பொருளை ஆலம்பரமாக கொண்டோமையானால் இவைகளை ஜெயிக்கலாம். அதுக்காகத்தான் பரமேஸ்வரனை தியானம் பண்ணுங்கோ, மகாவிஷ்ணு ஸ்வரூபத்தை நாமத்தை சொல்லுங்கோ, அவர் எப்படிப்பட்டவர்? ஜெயந்தா, எல்லாரையும் ஜெயிக்கிறவர். யதா யதா உபாசத்தை ததைவ பலம் பவதி. எப்படி பகவான் உபாசிக்கிறீர்களோ அப்படி உங்களுக்கு பலம். அவர் அந்த சத்ருக்களை ஜெயிக்கிறவரா நீங்க உபாசனம் பண்ணல, ஏன்னா நம்ம மனசுல இருக்கிற சத்ருக்கள் எல்லாம் போயிடுவாங்க. அதனால நம்ம சர்வதாசர்கள் பகவானை இப்படி தியானம் பண்ணுங்கிறதுக்காக அறியின் அதிசயேன நிஜயதி இதி ஜய ஜய ஹே துர்வா ஜயந்தா. ஜெயிக்கிறார், ஜெயத்துக்கு சாதாரணமாகவும் இருந்துட்டு இருக்கார், காரணமா இருக்கார். ஆகையால் அவருக்கு என்ன பேரு? ஜயந்தா. அதுக்கப்புறம் சர்வவி ஜெயி, சர்வவிது ஒண்ணு ஜெயின்னு ஒண்ணு. சர்வவித் சர்வ விஷயம் ஞானம் அத்தியாசி. நாம ஒரு விஷயத்துல இருக்கோம், நமக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறோம். இது நினைக்கிறதே தவிர வஸ்துதா கிடையாது நமக்கு. ஒரு ஆசிரியர் ஒருத்தர் 20 வருஷமா இருந்துட்டு இருக்கார், அங்கே வாசம் கிராமத்தில் இருக்கிற நன்னா இருக்க. ஆமா, இங்க இத்தனை நாளா இருக்கேங்கிற உங்க ஆத்துல எத்தனை ஜன்னல் இருக்குன்னு கேட்டேன், எத்தனை வாசப்படி வாசக்கால் இருக்குன்னு கேட்டேன். பழைய நாள்ல இது ரொம்ப முக்கியமா வச்சுப்பா, எத்தனை வாசக்கால் இருக்கு அப்படின்னு. அவர் வந்து 12 இந்த வாஸ்து பிரகாரம் தப்பு இன்னொன்னு வச்சுக்கோன்னு. அவ வாசுக்கு சவர அடிக்கணும்னு அப்படி இல்லை, என்ன சமயம் 12 இருக்கப்படாது, 13 இருக்கணும். அவர் இங்கிலீஷ் பேப்பர் படிச்சிருக்கார், 13 நல்ல நம்பர் இல்லைன்ட்டார். என்ன பண்ணுவார், ஒரு வாசக்காலம் எடுன்னா அவ்வளவுதான் வாரம் இல்லை. இது என்ன சுவாமி இப்படின்னு போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்ன, இது 12 எண்ணித்தான் சொல்றார். அவர் என்னாம நம்ம அதுல இத்தனை வாசக்காலம் இருக்குன்னு தெரியாது. ஏன்னா இவர் எண்ணிக்கை எண்ணி இருக்கார் தெரியுமா, நான் கிரக பிரவேசம் பண்ற அன்னைக்கு வாத்தியார் சொல்லியிருக்கார், ஒவ்வொரு வாசக்காலுக்கும் துண்டை போட்டு ஒவ்வொரு தேங்காய் உடைச்சு அங்க இது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அன்னைக்கு எத்தனை இருக்குன்னு எண்ணினவர் அவ்வளவுதான், அதுக்கப்புறம் என்னல. இப்ப கேட்டா எத்தனை வாசக்காரம் இருக்கு தெரியாது சார், டவுட்டுங்கிறார். 20 வருஷமா அந்த வீட்டுல இருந்துட்டு இருக்கேனே தெரியலையே. அதான் நம்ம கவனிக்கிறது இல்லை, ரொம்ப முக்கியமா இருக்கிற பதார்த்தங்களை நம்ம கவனிக்கிறது இல்லை. உங்க அதுல ஜன்னல்ல எத்தனை கம்பி இருக்குன்னு நான் போய் எண்ணிட்டு வரேன். அதுதான் இருந்திருக்கிறது, தினந்தோறும் பார்த்துட்டு இருக்கலாம். ஏன், நமக்கு ஏற்படக்கூடியதான அறிவு இருக்கு பார்த்தா, அது உதாசீன ஞானமா இருக்கு. அதை நம்ம பார்த்தாலும் நம்ம அதை ரெக்கார்ட் பண்றது இல்லை. நீங்க ஜன்னல பார்க்கலையே, பார்த்துட்டு இருக்கேன், ஆனா எத்தனை இருக்குன்னு எண்ணினா எனக்கு இதான வேலை சார். உங்க ஆத்துல விவகாரமும் நீங்க தெரிஞ்சுக்காத போனா எத்தனை இருக்க, டக்குனு ஒரு தத்துல கேளு, உங்க ஆத்துல மொத்தம் எத்தனை பல்பு இருக்கு சார் கேளு. பெட்ரூம் 2, இங்க 4, ஹால்ல 5, 3, 2, அதுல 2 ஃபியூஸ் போயிடுது இருக்கு. இப்படின்னு ஏதோ ஒரு 1.5 மணி நேரம் சொல்லி தப்பா சொல்லுவான், ஏதோ 1-2 விட்டுருவான். ஏன் சுவாமின்னு இதை நம்ம கவனிக்கிறது இல்லை. ஆனா அந்த பகவான் இருக்கார் பார்த்தா, அவருக்கு எல்லாம் தெரியும். எந்தெந்த ஆத்துல மனுஷாளுக்குள்ள என்னென்ன ஸ்வரூபம் இருக்கு, ஒவ்வொரு மனுஷனிடத்துலயும் எத்தனை எண்ணங்கள் இருக்கு, அதுவும் கவனிக்கிறார். அதனால தான் அவனுக்கு என்ன பேரு, சர்வவிது. மேலோடு இருக்கிற எல்லா பொருளையும் அறிந்தவர், சர்வவித் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவர் அறிந்தவர். எத்தனை குழந்தைய பிறந்திருக்கா, எத்தனை குழந்தைகள்லாம் வாழ்ந்திருக்கு, எத்தனை குழந்தைகள் படிச்சுட்டு இருக்கு, எத்தனை குழந்தை அழகா இருக்கு, அத்தனையும் சொல்ல தெரியும் அந்த பரமாத்மாவுக்கு. அதனால அவருக்கு என்ன பேரு, சர்வவித். ஆனா இது நம்ம நல்லா யோசனை பண்ணி பார்க்கணும், நம்மகிட்ட என்ன பொருள் இருக்குன்னு நமக்கு நிஜமா தெரியல. டக்குன்னு ஒரு மாமியை கூப்பிட்டு உங்க காத்துல எத்தனை புடவை இருக்கு, உங்களுக்கு உங்க புடவை எத்தனை இருக்குன்னு, எல்லாம் தெரியாது சார். அது என்னன்னு எண்ணி சொல்லணும், அப்ராக்சிமேட்டா 180 இருக்குமா. ஓஹோ, சரின்னா பொங்கலுக்கு வாங்க போறேன்னா 180 கட்ட போறேன். விவகாரம் என்னன்னா மறுபடியும் வாங்கணும். இந்த எண்ணம் பார்த்தல இருந்ததையே மறுபடியும் மறுபடியும் வேணும் 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 வேணுங்கிற எண்ணம் இருக்கு. இவைகள் தான் நம்மளை இம்சப்படுத்து. வேணும்னு வேண்டாம், வந்தா சரி, அவரா போய் வளர்ந்து போனா போறதுன்னு வாங்கி கொடுத்தா நோன்னு சொல்ல வேண்டாம். அதுல இன்னைக்கு நடக்காத காரியங்கிற அரிசாலே வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாருங்கிற அப்படின்னு நினைக்க முடியாது, நிச்சயமா கிடைக்கும். பகவான தியானம் பண்ணேன்னா பலமபிச்ச வாஞ்சா தமதிகம் சரண்யே லோகானாம் தவகி சரணாவே வலிபுணவு. பகவான தியானம் பண்ண தொடங்கிட்டு இருந்தா நீங்க பகவானுக்கு இது வேணும் அது வேணும் நீங்க டிமாண்டே கொடுக்க வேண்டாம். யோஜனை பண்ணீங்கன்னா உங்களுக்கு எப்ப வேணுமோ எவ்வளவு வேணுமோ அதை விட அதிகமாக கொண்டு வந்து கொடுப்பாரு. அந்த நம்பிக்கையோட இருக்கணும். அப்படி பகவான் எப்படிப்பட்டவர், சர்வவித் அதோட மட்டும் இல்லைன்னு, ஆபியந்தரான் ராகாதீன் பாக்கியான் ஹிரண்யாட்சாதீன் துர்ஜயான் ஜேதும் சீலமத்தேதி ஜெயி. நமக்குள்ள இருக்கக்கூடியதான, உள்ளூர் இருக்கக்கூடியதான சத்ருக்கள் யாரு, ராகாதீன் ராகத்வேஷ, இந்த காமக்ரோதாதி ராகத்வேஷாதி இப்படிப்பட்டதான பதார்த்தங்கள் இருக்க பத்தியல, இதை ஜெயிக்கிறவர். அதோடு மட்டுமல்ல வெளியில இருக்கக்கூடியதான சத்ருக்கள் யார, ஹிரண்யாட்சன் ஹிரண்ய கசுபு இப்படிப்பட்டதான சத்ருக்கள். நம்ம இன்னைக்குதான் ஏதோ கொடூரமான மனுஷியால் நினைக்கிறோம், இதை விட நாஸ்திகள் ஒரு காலத்துல நிறைய இருந்தா. ஆனால் நம்ம பயப்பட வேண்டியதே இல்லை. பகவான் இருக்கார், யதா யதாஹி தர்மஸ்ய க்லானிர் பவதி பாரத அபியுஸ்தானம் அதர்மஸ்ய ததா ஆத்மானம் சுருஜாம்யஹம். சொல்லுங்க, பகவான் கண்ணே இல்லையோ, பகவான் தூங்கிட்டு இருக்காரோ, எத்தனை பேர் சொல்ற பார்த்தா அல்ல, சும்மா ஒவ்வொரு சந்தர்ப்பம் வரும்பொழுது தானா வந்துடுறார். அவர் அவதாரம் பண்ணினா அவர் வந்து மனசை வச்சாரையானால் அவரை ஜெயிக்க யாராலையும் முடியாது. அப்படி ஹிரண்யாட்சன் ஹிரண்யகசிபு அவளை ஜெயிக்கிறதுக்கு வழியே இல்லைன்னு நினைக்கின்ற தேவதைகள் எல்லாம் போய் பிரம்ம தேவர் பரமேஸ்வரன் இவாள்கிட்ட முறையிட, ஒன்னும் கவலைப்படாதீங்க நான் வரையினர், அவ்வளவுதான். அடுத்த க்ஷணம் வந்தார், அவதாரம் பண்ணினார், இவள் ஒன்னும் இல்லாம பண்ணிவிட்டார். அவள்லாம் நினைச்சு பார்க்க முடியுமா, ராவணாசுரனோ ஹிரண்யாட்சனோ ஹிரண்யகசிபோ அவளுடைய ஒரு பலம் என்ன இருந்தது, சஹஸ்ரண்ட பௌத்தா ததா சூரநாமா. சூரபத்மன் உத்தர் ஆயிரம் அண்டங்களாம் அவருக்கு, எவ்வளவு காசு எடுத்து வச்சிருக்கா பாருங்க. ஒரு அண்டம்னு 17-14 லோகங்கள், இது போல சேர்ந்தா 14 லோகங்கள் சேர்ந்தா ஒரு அண்டம், அது போல 1000 அண்டங்கள் தான் வசமாக்கிட்டானா, என்ன பண்ண போறது, தங்கத்தையே சாப்பிட போறாள், எடுத்து சேர்த்து வச்சுட்டான். அப்புறம் என்ன பண்ணினா, அம்பாள்கிட்ட போய் கேட்டா, அம்பாள் சுப்பிரமணிய சுவாமி கிட்ட நீ போய் சண்டை போடுன்னு, திருச்செந்தூர் கஷேத்திரத்துல போய் சண்டை போடுற. அந்த சூரபத்மன் என்னன்னா, ஒரு இடத்துல பானத்தை விடுவான், அதை விட்டுவிட்டு இன்னொரு பானம் அங்க அவர் மேல போடுறதுக்குள்ள இன்னொரு அண்டத்துக்கு போயிடுவான். இப்படி அவரை ஜெயிக்கவே முடியல சுப்பிரமணிய சுவாமி. அப்புறம் போய் அம்மா கிட்ட போய் கேட்கிறாரு, இப்படி ஆயிடுச்சு தெரியலையே. தன்னுடைய கையில இருந்து ஒரு சக்தியை கொடுத்தா, அம்பாண்டிய சக்தி தானே எல்லாமே நடக்கிறது, சக்தியை கொடுத்தா. அந்த சக்தியை கொடுத்ததுமே சக்தி ஆயுதம் வேல் ஆயுதமாக வந்தது. அந்த வேலானது கொடுத்துட்டு இருக்க, அது வஜ்ரமா தங்கமா வெள்ளியா தெரியல, அதனாலதான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேல் தங்க வேலுங்கிறா, வஜ்ர வேலுங்கிறான். விவகாரம்னா அதனுடைய ஸ்வரூபம் என்னன்னு தெரியல. அந்த வேல ஆயுதத்தை எடுத்துட்டு போனார், அபிமந்திரணம் பண்ணி போட்டார். என்ன ஆச்சுன்னு, அவருடைய மாயையே மறைஞ்சு போச்சு, அந்த சூரபத்மனுடைய மாய மறைஞ்சு போச்சு. அவன் எங்க இருக்கான்னு கரெக்டா கண்டுபிடிச்சு விட்டான். அடுத்த க்ஷணம் பாலம் போட்டா கீழே விழுந்து விட்டான். என்ன அவன் மாய கலைஞ்சதுன்னா ஒன்னால தாங்க முடியாது. அடுத்த க்ஷணம் பிராண்டு விட்டார். இவர் என்ன பண்ணியாச்சுன்னு, அந்த வேலை எடுத்துட்டு போய் மறுபடியும் அம்மா கிட்ட கொடுக்கிறார். அம்மா சொன்னா, இனிமேல இதுக்கு உபயோகம் இல்லை, எனக்கும் உபயோகம் இல்லை உனக்கும் உபயோகம் இல்லை. ஏன்னா அது போல ஒரு அரக்கன் வந்தாதானே உபயோகம், மற்றவர்கள சாதாரணம் வச்சு விட்டான், ஆமா உபயோகம் இல்லை என்னன்னா, உன் கையிலேயே அலங்காரமா வச்சுக்கொண்டேன். அதனால பகவானுக்கு என்ன பேரு, சக்திதரன். சுப்பிரமணிய சுவாமிக்கு அநேக பெயர்கள்ல சக்திதரா அப்படின்னு, சக்தி எப்பவுமே தரிச்சுட்டு இருக்காரு. அதனாலதான் சுப்பிரமணிய சுவாமியை வழிபட்டோம்னா சீக்கிரமா நம்ம நினைச்சதான காரியங்களாகும் அப்படின்னு சொல்ற பார்த்தீங்களா. அதனால எல்லா சத்துருக்களையும் கொல்லக்கூடியதான, அப்படிப்பட்டதான சத்துருக்கள் இருந்தா அவளையும் கொல்லக்கூடியதான ஒரு திறமை அவருக்கு இருக்கு. அதனால ஜெயி. அதனால அந்த அபியந்தரான் ராகாதீன் பாக்கியான் ஹிரண்யாதீன் துர்ஜயான், யார ஜெயிக்க முடியாதோ அவளை ஜெயிக்கிறார். அதனால ஜெயி. ஜேதும் சீலமத்தியாயிட்டு ஜெயி. தாட்சீல அதிகாரே ஜிகிருஷி இத்தியாதி பாணினி வசனாத் இனி பிரத்யய ஜெயந்தகான்னு தானே சொல்லணும், ஜெயின்னு சொல்றேன்னா, இது தனியா வியாக்கரண சூத்திரம் இருக்கு பாணின்னு சொல்லியிருக்க. அதனால இனி பிரத்யம் ஜெயி அப்படின்னு என்ன வேறத்துல தவிதியா இருக்கு, இங்க இருக்க ரெண்டு நாமாக்களும் சேர்த்து ஒரே நாம சர்வவித் ஜெயி. எல்லாமும் அறிந்தவர், எல்லாரும் ஜெயிக்கிறவர். இப்படி பகவான் நாமாக்களை இந்த ஸ்லோகத்துல பார்ப்போம்.